Z.
உலகம் யாவையும்
வணங்காதவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் அவர்களெல்லாம் கூட கொண்டாடுகிறார்கள் இந்த காப்பியத்தை. கம்பன் காரணமா? மன்னிக்கவும், கம்பன் கூட இரண்டாம் காரணம்தான். கம்பன் கூட இரண்டாம் காரணம்தான். வேறு எது காரணம்? அந்த காப்பியம் எல்லோரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறது என்றால் அது பாடப்பட்ட மொழியாகிய நம்முடைய தமிழ் என்கிற பொற்பட்டு சங்கிலிதான் இணைத்திருக்கிறது. அப்படி என்ன தமிழ் உயர்வு? நம்முடைய தாய்மொழி என்பதால் சொல்லுகிறோமா? நம்முடைய தாய்மொழி என்பதற்காக அதை கொண்டாடுகிறோமா? மொழி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் ஒரே மாதிரி இருக்கிற மொழிகளை எல்லாம் மொழி குடும்பம் என்று பிரிப்பார்கள். இப்ப தமிழ், இதிலிருந்து வந்த கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும், இது எல்லாம் ஒரு குடும்பம். அதே மாதிரி ஹிந்தி, உருது, அபதி, இந்த இது எல்லாம் ஒரு குடும்பம். பெருமக்களே, இது மாதிரி 12 மொழி குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. இந்த 12 மொழி குடும்பங்களில் இடம்பெறுகின்ற மொத்த மொழிகள் 1240 மொழிகள். இந்த 1240 மொழிகளில் 500 ஆண்டு காலத்திற்கு உள்ளே வந்த மொழிகள் கிட்டத்தட்ட 1200. உலகம் முழுவதும் இருக்கிற மிகச்சிறந்த செம்மொழிகள் என்று சொல்லப்படக்கூடியவற்றில் எழுதவும் படிக்கவும் பேசவும் 100,000 மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிற மொழிகள் என்றால் அது உலகத்திலேயே ஒன்று சீனம், இன்னொன்று நம்முடைய தமிழ் மொழி. உலகத்தின் மிக பெரும் சமயங்கள் 5, ஒன்று ஹிந்து மதம், இன்னொன்று கிறிஸ்தவம், இன்னொன்று இஸ்லாம், இன்று புத்த மதம், இன்னொன்று ஜைன மதம். இந்த 5 மதங்களுக்கும் தனித்தனியாக பேர் இலக்கியம் இருக்கிற ஒரே மொழி உலகிலேயே நம்முடைய தமிழ் மொழிதான். 5 சமயங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற உலக பொதுமறையாகிய திருக்குறள் இருப்பதும் தமிழ் மொழிதான் என்பதுதான் அந்த மொழியினுடைய அதிகபட்ச உச்சபட்ச சாதனையை செய்து காட்டியவன் கம்பன் என்பதால் நாம் அத்தனை பேரும் அவனிடத்தில் அப்படியே மயங்கி போய் கிடக்கும். என்ன தலைப்பு என்று என்னிடத்தில் நண்பர் உமாசங்கர் கேட்டார். நான் உரைபொருளும் மறைபொருளும் என்னங்கையா அர்த்தம் அப்படின்னாரு. அவரு போராத குறைக்கு எங்க புலவர் வேலாயுதம் ஐயாகிட்ட இதுல இப்பு வருமா வராதான்னு, இப்ப என்னப்பா அதை பத்தி பிரச்சனை, விழா நடக்கும் அப்ப பாத்துக்கலாம், இப்பு வருமா வராதான்னு. ஒரு காப்பிய ஆசிரியன் ஒரு செய்தியையோ ஒரு சம்பவத்தையோ ஒரு நிகழ்ச்சியையோ விளக்குற பொழுது எல்லாவற்றையும் அப்படியே சொல்லிக் கொண்டு போக மாட்டான், பல்வேறு உத்திகளை கையாளுவான். இப்ப பாருங்களேன், ஒரு விஷயத்தை நேரடியா சொல்வது என்பது ஒரு முறை.
எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரி சொல்றேன் கம்பன்ல இருந்து, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் நேரடியா. இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பருதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன், நின் வரவு கண்டு விம்மலுற்று அணையன் ஏவ வினவிய யான் வந்தேன், நாமம் அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என் அப்படியே நேரடியா சொல்றேன். இன்னொன்று, ஒரு செய்தியை ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்திற்கு சொல்லும், அந்த பாத்திரம் அதற்கு சொல்லுகிற பொழுது அது சம்பந்தப்பட்ட இன்னொன்றை நமக்கு கவிஞன் சொல்லுவான். இப்ப ராமனையும் இலக்குவனையும் அழைச்சுக்கிட்டு விஸ்வாமித்திரர் மிதிலைக்கு போறார். எதிர்த்தாப்புல சதானந்த முனிவர் வருகிறார். ராமனுடைய பேர் அழக பார்த்த உடனே அப்படியே சதானந்தர் மயங்கி போயிருக்கிறார். இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு தேஜசா, ஞான ஒளி வீசுதடி நங்கை நின்றன் ஜோதி முகம்பானே, அந்த மாதிரி ஞான ஒளி வீசுகிற அந்த முகத்தை பார்த்து அவர் அப்படியே திகைச்சு போய் யார் இது யார் இது அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். இப்ப விஸ்வாமித்திரர் பாருங்க, பொதுவா எப்படி அறிமுகப்படுத்துவோம், இவரை பத்தி இவருக்கு சொல்லுவோம், இவரை பத்தி இவருக்கு சொல்லுவோம், இதான் அறிமுகப்படுத்துகிற முறை. விஸ்வாமித்திரர் எவ்வளவு அற்புதமா அறிமுகப்படுத்துறார் பாருங்க. சதானந்தர் கிட்டக்க ராமன் யாருன்னு சொல்றார், ஆனா சதானந்தர் யாருன்னு ராமனுக்கு சொல்லல, நேரடியா சொல்லல. சதானந்தர் கிட்ட ராமனை பத்தி சொல்றப்பவே இவர் யாருன்னு ராமனுக்கு புரிய வச்சிடுறார். எப்படி தெரியுங்களா, அற்புதம் பண்றான் கம்பன். இவனா ராமனை காமிச்சு, இவனா நான் வருகிற வழியில தாடகை யாக்கையும், இவன் மூணு விஷயத்தை முடிச்சான்பா, தாடகையை கொன்றான், என் யாகத்தை காத்தான், உன் தாய் கல்லாக இருந்தாலே அவள் சாபத்திற்கு விமோசனம் தந்தான். முஞ்சு போச்சா, அகலிகையோட மகன் அவரு ராமா, இவருதான் அகலிகையோட மகன் அப்படி சொல்லல. சதானந்தர் கிட்ட ராமனை பத்தி சொல்றப்பவே இவர் யாருன்னு அவனுக்கு உணர்த்திட்டான். ஒன்றை சொல்லுகிற பொழுதே அதன் மூலமாக நமக்கு வேறொன்றை உணர்த்துவது இன்னொரு உத்தி. இதை விட அற்புதமா ஒண்ணு கம்பன் பண்றான் சார். என்ன தெரியுங்களா, சில இடங்களில் கம்பன் ஒன்றை உரைக்கின்றான், அவன் உரைக்கிற பொருள் ஒன்று, ஆனால் அதற்குள்ளே அவன் மறைக்கின்ற பொருள் வேறு ஒன்று. ஒன்றை உரைக்கிறான், ஆனா அது மூலமாக வேறு ஒன்றை மறைத்து நம்முடைய சிந்தனைக்கும் யோசனைக்கும் கற்பனைக்கும் விட்டு விடுகிறான். ஏ, அது ஒரு டெக்னிக், எல்லாத்தையும் விளக்கமா விரிவா சொல்லிட்டே போக முடியாது, போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு பெரும் கவிஞன் கிட்டக்க அப்படி ஒரு கம்பீரமான அலட்சியம் இருக்கும், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், ஸ்பூன் ஃபீடிங் பாங்களே, அது மாதிரி பெரும் கவிஞன் செய்ய மாட்டான். குழந்தைங்களுக்கு தான் பிசைஞ்சி ஸ்பூன்ல எடுத்து ஊட்டணும், அது கூட அப்ப. இப்ப அப்படிலாம் கிடையாது, அம்மாவுக்கு அவசரமா காலையில சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா அவசரத்துல அம்மா பதறாங்க, குழந்தைக்கு அவசரமா தலை தண்ணி கூட்டி யூனிஃபார்ம் மாட்டி தலையை தொடச்சு ஸ்கூல் பேக தள்ளி மாட்டி அவசர அவசரமா அது வாயில ஸ்பூனால இட்லி திணிச்சு கொண்டு போய் ஆட்டோல விட்டு கடாசி ஒரு அம்மா அவசரத்துல ஆட்டோ டிரைவருக்கே ஊட்டி விட்டுடுச்சு, அவ்வளவு அவசரம். ஆனா பெரியவங்களுக்கு அப்படிலாம் விருந்துல பரிமாறவே வேணாம், அந்த இடத்துல முறுக்கு இருக்கு கொழுக்கட்டை இருக்குன்னா நாமளே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறோம். அது மாதிரி பல்வேறு இடங்களில் ஒன்றை உரை பொருளாக கம்பன் வைக்கிறான், ஆனால் அதற்குள் மறை பொருளாக வேறு ஒன்றை நமக்கு உணர்த்துகிறான். ஏன் இப்படி செய்யணும், வேற ஒண்ணும் இல்ல, ராமகாதை இருக்கிறதே, ராமகாதையே ராமன் என்கிற மனிதனுக்குள் தெய்வம் வந்து மறைந்து இருந்து நமக்கு காட்டிய மகத்தான தன்மை தானே ராமாயணம். மானுடத்திற்குள் தெய்வம் மறைந்திருந்தது, மானுடத்தை உரைக்கிறான், அதற்குள் தெய்வீகத்தை மறைக்கிறான். ஏன், அதுதான் தெய்வீகம். கடவுள் எழுத்தாப்புல வந்து விஸ்டிங் கார்டு அடிச்சு கொடுத்து நாதாம்பா சிவன் வந்திருக்கிறேன், நாதாம்பா முருகன் வந்திருக்கிறேன்னா எந்த ஊர்ல ஷூட்டிங் முடிச்சிட்டு நேரம் வரீங்கன்னு கேட்போம். கடவுள் நேரடியா வராது, ஒரு மகாசக்தி நம்மை போன்ற உருவத்தோடு வராது, வருகிற ஆற்றல் அதற்கு உண்டு, அப்படி வராது. எனவே கம்பன் உரைப்பதன், இப்ப பாருங்களேன் போர் நடக்குது ராமனுக்கும் ராவணனுக்கும், ராவணனுக்கு என்ன பெரிய ஆச்சரியம், என்னப்பா இவன் போர் செய்யறப்போ இவன் முகத்துல என் மேல கோபமே இல்லையே, ராவணன் ஆச்சரியப்படுறான். இவனுடைய மனைவியை நான் தூக்கிட்டு போனேன், அதுவும் இவன் இல்லாதப்போ, என்ன அப்படியே எப்படி பார்த்தால் கண்களிலே நெருப்பு பொறிபறக்க பார்க்க வேண்டும். என் பேர்ல இவன் கோபமே இல்லையேப்பா. அதுவாவது தேவலாம். என்ன அவன் பாக்குறப்ப அவன் முகம் எப்படி தெரியுமா இருக்குது? அன்னைக்கு கூனி மேல அம்பு போட்டான் இல்லையா, கூனி மேல அம்பு நுனியில மண் உருண்டைய வச்சு அந்த அம்பு போனா கூண்பட்ட முதுகு நிமிந்துரும் நினைச்சு ராமன் விளையாட்டா போட்டானா? அண்ணான் அன்று கூனி கூன் போக உண்டை தெரித்த போது ஒத்ததன்றி சினம் உண்மை தெரிந்ததில்லை. ராமன் முகத்துல கோபமே இல்லையே. இப்ப கவுனிங்க, அதுக்கு என்ன விஷயத்த சொல்றான், அவன் முகம் எப்படி இருக்குன்னு. சின்ன வயசுல கூனி முதுகுல அம்பு நுனியில மண் உருண்டைய வச்சு அடிச்சப்போ ராமன் முகம் எப்படி இருந்தது? இது எங்க நடந்திருக்கும்? அயோத்தியில நடந்திருக்கும். ராமன் என்ன தெருவிலையா விளையாடிட்டு இருப்பான்? தவமா தவம் இருந்து பெத்த புள்ள. அரசர்கள் விளையாடுறதுக்குன்னு நம்மளே தனியா பிள்ளைங்களுக்குன்னு ஒரு பிளே கிரவுண்ட்னு ஒண்ணு வீட்டுல வச்சிருக்கிறோம். விளையாடுறதுக்குன்னு சின்ன பொம்மைகள் எல்லாம் வாங்கி கொடுக்கறோம். அதுங்க அது எதையுமே சீந்தறது இல்ல. கையில இருக்கிற செல்போனை வச்சுதான் அதுங்க நோண்டிக்கிட்டு இருக்குது. அதுங்களுக்கு சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன், சிங்சாங் இதெல்லாம் தான் பெரியப்பா சித்தப்பா அண்ணா தம்பி உறவு. அரசகுமாரன் தவம் இருந்து பெற்ற பிள்ளை. அந்த பிள்ளை எவ்வளவு பத்திரமா விளையாடுறதுக்குனே ஒரு இடம் ஒதுக்கி இருப்பான். அப்ப அரண்மனையில நடந்திருக்கும். கூனி அந்த வழியா போயிருப்பா. இது ஒரு அஞ்சாறு வயசுல நடந்திருக்கும். ஒரு குத்து மதிப்பா சொன்னா, அஞ்சாறு வயசுல இந்த புள்ள அம்பு நுனியில மண்ணு ஒன்றை வச்சு அடிக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒன்டே கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சா அது? அதிகபட்சம் அஞ்சு வினாடி. இப்ப பாருங்க, கம்பன் நம்முடைய கற்பனைக்கு விட்டுறான். சிறுவயதில் அயோத்தியில் அரண்மனைக்குள் ஐந்து வினாடிகளுக்குள் நடந்த ஒரு விளையாட்டு சம்பவம் கூனி முதுகில் மண்ணால் அடித்தது. அந்த செய்தி எங்கோ இருக்கிற ராவணனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்றால், அரண்மனைக்குள்ளேயே யாரோ ஒரு ஸ்லீப்பர் செல்லிருந்து இந்த செய்தியை அங்க சொல்லியிருக்கணும். அப்படித்தானங்க இருக்கணும், வேற என்னங்க வாய்ப்பு? அப்ப கம்பன் ஒன்றை உரைப்பதன் மூலமாக சிலவற்றை மறைக்கிறான், உங்கள் கற்பனைக்கு விட்டு விடுகிறான். ஏன்னா ஒரு சிறந்த படைப்புக்கு அடையாளம் படிச்சு புஸ்தகத்தை மூடி வச்ச பிறகும் நம்ம மனம் அதில் பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்ப சினிமா முடிஞ்சு போய் வணக்கம் அப்படின்னு போட்டா நம்மளும் வணக்கம்னு எந்திரிச்சு அந்த படமும் அதோட மறந்துடும், அந்த பாட்டும் அதோட மறந்துடும். ஒரு மகத்தான காவியம் முடிந்த பிறகு நம் மனதிற்குள் அதன் இரண்டாம் பாகம் தொடர்ந்து நடக்க வேண்டும். காலம் காலம் காலமாக தமிழ் மக்கள் மனதில் பாகம் பாகமாக தொடர்கிற மகத்தான படைப்பு தான் கம்பனுடைய ராமாயணம். இல்லைன்னா உலகம் முழுக்க இந்த காப்பியம் இப்படி பரவி இருக்காது. மலையாளத்துல எழுத்தச்சன், தெலுங்குல, கன்னடத்துல, மலேசியாவில, ஜப்பானிய மொழியில, இந்தோனேஷிய மொழியில. சார் இப்படி சொல்றனே, ஒருத்தர் அறிமுகப்படுத்துறப்போ அவர் செய்த குற்றங்கள் எல்லாத்தையும் வரிசையா சொல்லி ஒருவர் அறிமுகப்படுத்துகிறார். நமக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? திக்குன்னு இருக்கும், பயந்து ஓடிடுவோம், இல்லைன்னா கோபமா வரும். அவர் யாருக்கு எதிராக இவ்வளவு கெடுதல் பண்ணாரோ அவங்க பேர்ல நமக்கு ரொம்ப பிரியம் இருந்தா அவங்க பேர்ல கோபம் வரும். இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிற மனுஷனாட நீ அறிமுகப்படுத்தின உடனே இவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் வரிசையா சொன்ன உடனே இதை கேட்ட இன்னொரு பாத்திரம் அவர்களை பார்த்து மிகுந்த அன்போடு ஆத்மார்த்தமாக கையெடுத்து வணங்குகிறதுன்னு கம்பன் எழுதுறான். இங்கதான் ஆச்சரியமா இருக்கு. கம்பன் சில சம்பவங்களை, சில சொற்பிரயோகங்களை, சில நிகழ்ச்சிகளை அந்த இடத்திற்கு பொருந்தாததாகவே வைக்கிறான். அது கொஞ்சம் கூட பொருந்தாது அந்த இடத்துக்கு, வினோதமா இருக்கும். நாம உரைபொருளும் மறைபொருளும்னு சொன்னதை விட கம்பனில் சில வினோதங்கள்னு சொன்னா பொருத்தமா இருக்குமோன்னு அப்புறம் கூட யோசிச்சேன். இந்த தலைப்பினுடைய வினோதமே அதுதான். அது மாதிரி ஒரு பாத்திரத்தை வைக்கிறான். இந்த கரையிலிருந்து குகன் பார்க்கிறான், அந்த பக்கம் பரதன் அப்படியே படைகள் எல்லாம் திரட்டி அழைத்து வந்து எப்படியாவது ராமனை திரும்ப அழிச்சிட்டு போனோம்னு அந்த பக்கம் வந்துடுறான். இங்கிருந்து குகன் பார்க்கிறான், ஆ வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா, அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன், வஞ்சனையால் அரசெய்திய மன்னர்கள் வந்திருக்கிறார்கள், செஞ்சரம் என்பன தீவு மிழ்வன, இவன் மட்டும் தப்பிச்சு போயிடுவானா, உஞ்சிவர் போய்விடல் நாய்க்குகர் என்றன ஏசாரோ. தையா தக்கானு 12 பாட்டுல குதிக்கிறான். எதுக்கு? என் ராமன் கானகம் வந்து கஷ்டப்படுவதற்கு இவன் அல்லவா காரணம் என்று இவனாக முடிவு கட்டியதற்கு. சரி, இத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க. இவனா பரதன் தான் காரணம்னு முடிவு பண்ணிட்டான், அதனால பரதன் பேர்ல பயங்கர கோபம் வருது. இப்ப பரதன் கிட்டக்க வரா, அவன் யாரு என்னன்னா தெரிஞ்சிருது. அடாடா வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை, அடாடா இவனை போய் தப்பா நினைச்சிட்டமே தப்பா நினைச்சிட்டமே, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு முட்டாள். எம்பிரான் பின் பிறந்தார் இழைப்புறோ பிழைப்பு. ஏய் ராமனுக்கு கூட பிறந்தவன் எங்கேயாவது தப்பு பண்ணுவான்டா, முட்டாள்டா முட்டாள்டா. நீங்க என்ன மாதிரி பார்க்க கூடாது, இது குகன் சொன்னதா நினைச்சு பார்க்கணும். அவசரப்பட்டு இது மாதிரி முடிவு பண்ணிட்டு, ராமன் கூட பிறந்தவங்க தப்பு பண்ணுவாங்களா? இந்த வரியை கொஞ்சம் பிள்ளைங்க ஞாபகம் வச்சுங்க. எம்பிரான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு. சரி, இப்ப எல்லோரும் வருகிறார்கள். அந்த அந்த படைய பத்தி கம்பன் கற்பனை பண்றான் பாருங்க, எவ்வளவு பெரிய படையா, மண்ணே மறைஞ்சு போச்சான். பண்ணின தேர் பகடு பண்டியும் மண்ணினை மறைத்தன, கிரவுண்டே தெரியல. சரி, ஆகாயமும் தெரியலையா, விண்ணினை மறைத்தன மலிந்த மா கொடிகள், கையில பெரிய பெரிய பிளெக்ஸ் பேனர் மாதிரி வச்சிருக்காங்க, அது ஆகாசத்தையே மறைச்சிருச்சான். கம்பன் கற்பனை பண்றான், விண்ணினை மறைத்தன மலிந்த மா கொடிகள், கண்ணினை மறைத்தன. அந்த புழுதி எல்லாம் எழும்பும்ல, இவ்வளவு படையும் வந்தப்போ அங்க தார் ரோட போட்டிருக்கோம், ஏகப்பட்ட ரோடு முழுக்க தூசி தும்பா இருக்குது. இந்த புழுதி அதை படிச்சப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன, எங்க சென்னையில தான் ரோடு அப்படி இருக்குன்னு நினைச்சேன். அயோத்தியிலும் ஏதோ அந்த வகையிலயாவது அயோத்தி மாதிரி நம்ம தமிழ்நாடு தலைநகரம் இருக்குதே, ரொம்ப சந்தோஷம். ரோடு அப்படிதான், போன மாசம் சிங்கப்பூர் போயிருந்தேன், ரோட்ல மழை பெய்யுது, அஞ்சே நிமிஷத்துல ரோடுல இருந்த தண்ணி எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. சென்னையில மழை பெய்யுது, அஞ்சே நிமிஷத்துல ரோடே எங்க போச்சுன்னு தெரியல, அப்படி இருக்குது. புழுதிலாம் எழுந்தது. கம்பன் கற்பனை எந்த உச்சத்துக்கு தொடராம பாருங்க, தர முழுக்க தெரியலப்பா, படைகள் அவ்வளவு பறந்து விரிந்தன, ஆகாயமே தெரியல, கொடிகள் அவ்வளவு பறந்து விரிந்தன, புழுதிகள் எழுந்ததால் கண்ணிலே விழுந்தனன்னு எழுதி வச்சிருந்தான்னா அவன் சராசரி கவிஞன். எப்படி எழுதினா, உண்மைதான், இந்த புழுதிகள்லாம் போய் கண்ணில் விழுந்து கண்ணை கசிக்கிட்டு இங்க இருந்தவங்க இல்ல, தேவலோகத்தில் இருக்கிற பிரம்மனுடைய கண்ணிலேயே தூசி விழுந்து அவன் கண்ணை கசக்கி கொண்டான்னு எழுதினான். கண்ணினை மறைத்தன கமலத்தோனைய, அப்படி எவ்வளவு புழுதி இருக்கணும். அப்பா எப்படி இருக்குன்னு ராஜ்குமார் சார், சென்னைக்கு வாங்க, நாளைக்கே உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ இவ்வளவு படைகளும் திரண்டு வந்து விட்டன. இப்ப வரிசையா வராங்க, யாரு, கோசலை சுமதிரை கைகை. இப்ப தயவு செஞ்சு கவனிங்கயா, இது யாரு அப்படின்னு கேக்குறான். சுற்றத்தார் தேவரோடு தொழ நின்ற கோசலையை யார் இதுன்னு குகன் கேக்குறான். இதுவா பரதன் அறிமுகப்படுத்துறான், இதுவா ராமன பெத்தவர், ராமன பெத்தவர். கும்பிடு போட்டான். சரி, பக்கத்துல சுமதிரையை காமிச்சு இது யாருன்னு கேட்டான், இதுவா இலக்குவனை பெற்ற. சரி, அடுத்தாப்புல கைகையை காமிச்சு இது யாருன்னு கேட்டான்னு எழுதுவான்னு நான் நினைச்சேன். சார் அப்படி எழுத மாட்டான் சார், கைகையை பார்த்து அப்படி காமிச்சு இது யாருன்னு கேட்டான்னு சொல்லல. கைகை என்னெல்லாம் தப்பு பண்ணாலோ வரிசையா சொல்றான், கைகை பண்ண தப்புலாம் என்னவோ எல்லாத்தையும் சொல்லி, சுடுவெங்கானத்திடை துணை போக சுடுவெங்கானத்திடை தன் துணை ஏக, தோன்றல் துயர்கடலிடை ஏக, கழற்கால் மாயன் நெடுமையால் அன்றளந்த உலகெல்லாம் தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையால் அளந்தாளை யார் என கூறுதும்னு கேட்டானா. கட்ன புருஷன கைகே யாருன்னு கேட்டான் ஒரு வரியில முடிக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த இழுக்கிறான், 9 மணி வரைக்கும் பேசுன்னு சொன்னதுக்காகவா இழுக்கிறான், இல்ல நான் இவ்வளவு பாட்டு எழுதியிருக்கிறேன் இந்த சடையப்ப வள்ளல்ட்ட வவுச்சர் போட்டு பணம் வாங்கறதுக்காகவா, 10,000 பாட்டு எழுதிட்டேங்கன்னு கணக்காட்டுறதுக்காகவா. வரிசையா அவர் சொன்ன குற்றத்தெல்லாம் எங்க, என்ன குசும்பு பாருங்க, இந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும், இந்த பட்டியலை எங்க சொல்லிருக்கணும், ஏ இப்படி பண்றியே இதனால தசரத சாக போறோம் ராமன் காட்டுக்கு போறோம், அவ வர வாங்கினப்போ இப்படி எல்லாம் சொல்லி அவளை திட்டிருந்தா பரவாயில்ல, அப்ப திட்டவே இல்லை, மடியில போட்டுக்கணும் கொஞ்சம், ஐயோ இவ தூ மொழி மடமாங்க, இவ வரம் கேட்டாலும் தப்பா நினைக்காதீங்க, அந்த நெறியற்றிய அருந்தவத்தாலும், இவளா கேட்கல, அந்த நெறியற்றிய அருந்தவம் அல்லவருடைய சாபம், அது மட்டும் இல்ல துறக்க நல்லருள் துறந்தன, அதனாலதானே தவிர மத்தபடி இவ தூமொழி மடமான் எங்க வரம் வாங்கினப்போ. இப்ப சம்மந்தமே இல்லாம இது யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டப்போ கட்டின புருஷன் காட்டு சுடுகாட்டுக்கு போக பெத்த புள்ள ராமன் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அன்னைக்கு உலகத்தையே அளந்தானே கழற்கால் மாயன், நெடுமையால் எவ்வளவு பெருசு அளந்தான், அவ்வளவு பெரிய உலகம் அளவுக்கு கொடுமைய பண்ணவளை காமிச்சு இவ யாருன்னு கேட்டான்னு எழுதுறான். ஆச்சுங்களா, இப்ப இவன் பதில் சொல்றான். யாரு? பரதன் பதில் சொல்றான். இது என்ன பெத்த ஒரே வரியில முடிக்கிறான்ல, பரதன் திட்ட ஆரம்பிக்கிறான். படரலாம் படைத்தாளை, பழி வளர்க்கும் செவிலியை, தன் பாழ்த்த பாவி குடரில் பலகாலம் கிடந்தேற்கு உயிர் பாரம் குறைந்து தேய, உடலெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே பழி வளர்த்தாளை யார் என கேட்டியா என்றால் என்ற பெத்தவன் தேவையா இது. இப்பதான் தூக்கி வாரி போடுது. இதுவரைக்கும் வரிசையா அவள் செய்த குற்றங்களை எல்லாம் சொல்லி இவள் யார் என்று குகன் அவளை பார்த்து கேட்டான்னு சொல்லிட்டு இவள் யார் என்று சொல்லுகிறான் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை அவளை திட்டிவிட்டு இதை குகன் கேட்டவுடன் என்ன செய்தான்னு கம்பன் எழுதினா, தாய் என வணங்கினன் அன்பினால்னு எழுதுறான். நடக்குமாங்க? இப்ப முதல்ல பரதன் தான் காரணம்னு சந்தேகப்பட்டதுக்கே 12 பாட்டுல தையா தக்கான்னு குதிச்சான். இப்ப சான்றுகளோடு அவள் என்ன குற்றமெல்லாம் செய்தாள் என்று வரிசையாக சொல்லுகிற பொழுது அவள் பேரில் கோபம் வருவதற்கு பதிலாக தாய் என வணங்கினன் அன்பினால் எழுதுறானே, இது பொருந்தவே இல்லையே. ஆனால் இதுதான் கம்பன் உரை பொருள். அப்ப இதுக்குள்ள கம்பன் என்ன சொல்ல வர்றான்? இது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கம்பன் எதையோ இதற்குள் மறைத்து வைக்கிறான். ஒரு மகத்தான மனோபாவ மாற்றத்தை இதற்குள் மறைத்து வைக்கிறான். என்ன மனோபாவ மாற்றம்? நான் அப்ப சொன்னே பிள்ளைங்க தயவு செஞ்சு ஞாபகம் வச்சிங்கன்னு, பரதனை முதல்ல தப்பா நினைச்சிட்டு அதுக்கு பிறகு ராமன் கூட பிறந்தவர்கள் தவறு செய்வார்களா, நான் அல்லவா தவறு செய்து விட்டேன்னு, ராமன் கூட பிறந்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள்ன்றப்பவே அடுத்த எண்ணம் குகனுக்குள் ஓடிவிட்டது. கூட பிறந்தவன் தப்பு செய்ய மாட்டான்னா வளர்த்த அம்மா மட்டும் தப்பு செய்வாளா, கைகை தப்பு செய்வாளா, தசரதன் தப்பு செய்வாளா? இது ராமன் குடும்பம் சம்பந்தப்பட்டவர்களால் ஏற்பட்ட துன்பம் இல்லை, அவன் குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாத வேறு ஒருவர், கூனின்னு இவனுக்கு பேர் தெரியலையே தவிர வேறு ஒருவர் செய்த சதியால் ராமன் கானகம் வந்தான் என்கிற உண்மையை உள்ளுக்குள்ளே குகன் புரிந்து இப்பொழுது ராமனே கைகேயை தாயின் தெய்வமும் மகனும்னு சொல்லுவானே, ராமனே வணங்குவதற்குரியவளாக இருக்கிற கைகேயி இவள் எந்த வகையிலும் காரணம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட காரணத்தால் தாய் என வணங்கினன் அன்பினால்னு கம்பன் எழுதுறான். கை தட்டி 7 பேருக்கு நன்றி, இது எனக்காக இல்லை கம்பனுக்கு. ராமாயணத்துல கம்பன் எங்கேயாவது, நாமெல்லாம் சொல்றமே மகாவிஷ்ணு, ராமன் எங்கேயாவது சொல்லியிருக்கானா நான் தான் மகாவிஷ்ணு? சார் அப்பதானே சார் அது உண்மையாவும், நாம சொல்லலாம் நேரடியா அண்ணன் தான் வருங்கால முதல்வர், அண்ணன் தான் அடுத்த முதல்வர், அண்ணன் தான் அமெரிக்கா முதல்வர். நான் சொல்லலாம் அண்ணன் சொன்னாரா, அவருக்கு திக்கு திக்கு டெபாசிட் வருமானே தெரியல, அவருக்கு அவ்வளவு அவருக்கு. ராமன் எங்கேயாவது சொல்லிருக்கிறானா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கா சார் கம்பனுக்கு? எப்படியாவது ராமன் வாயிலிருந்தே அந்த வார்த்தையை வரவழைக்கணும்னு ஆசை, ஆனா அதை ராமனே சொல்ல முடியாது. ராமனே வந்து யூசி ஐ எம் மிஸ்டர் மகாவிஷ்ணு ராமன் சொல்லிப்பானா? ராமனுக்கு தான் தான் மகாவிஷ்ணுன்றது தெரியும்னு வச்சுக்கிட்டா ராமனுக்கு எது எல்லாம் சிறப்புன்னு நாம சொல்றோமோ அது எல்லாம் அடிபட்டு போயிடும். இப்ப ராமனுக்கு எது எல்லாம் சிறப்பு? பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா பேச்ச கேட்டு காட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்றோம். இப்ப ராமனுக்கு தான் தான் மகாவிஷ்ணுன்னு தெரியும்னு சொல்லிட்டா அந்த சிறப்பு அடிபட்டு, ஏய் நீ மகாவிஷ்ணு, நீ அவதாரமா பூமிக்கு வந்திருக்கிற, வந்தாதான் காட்டுக்கு போனாதான் அப்பா பேச்ச கேட்டு போனாதான் ராவணனை கொல்ல முடியும், அதனால நாம தெரியாத மாதிரியே இருந்துருவோம், அதனாலதான் ராமனுக்கு தான் மகாவிஷ்ணுன்னு தெரியும்ன்ற விஷயத்தை வெளியேற்ற. ஆனா கம்பனுக்கு ஆசை அவன் வாயிலிருந்தே அந்த விஷயத்தை வரவழைக்கணும். கிருஷ்ணாவதாரத்துல, அடுத்த கிருஷ்ணாவதாரத்துல தான் யார் யாராயெல்லாம் இருக்கிறோன்னு ஒரு பெரிய பட்டியலே உடுக்க போறார் அவரு. பறவைகளில் நான் கருடன், விலங்குகளில் நான் சிங்கம், விருட்சங்களில் நான் கற்பகம், மந்திரங்களில் நான் காயத்ரி, சந்தங்களில் நான் சந்தஸ், அவர் வரிசையா அடிக்க போறாரு, ஒரு புக்கே போட போறாரு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு.
இங்க ஒரு தடவை கூட நான் தான் மகாவிஷ்ணுன்னு ராமன் வாயிலிருந்து வரலன்னா கம்பனுக்கு அது காப்பியம் முழுமை பெற்றதா தோணல. இப்ப பாருங்க, அது ராமன் வாயிலிருந்து வரணும், ஆனா ராமனா அத சொன்ன மாதிரியே இருக்கப்படாது. ஆனா ராமன் அதை சொல்லணும், சொல்லவும் சொல்லணும், சொல்லாமே இருக்கணும். நான் சரியா தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். சொன்னதாவும் இருக்கணும், சொல்லிட்டதாவும் இருக்கப்படாது. அதே நேரம் கேட்கறவனும் அதை புரிஞ்சிக்கப்படாது, ஆனா அவன் காதலையும் அது ஓடணும். எவ்வளவு சிக்கல் பாருங்க. ஆனா இத சர்வ சாதாரணமா கம்பன் செஞ்சு முடிக்கிறான் சார். சர்வ சாதாரணமா எப்ப சொல்றான் தெரியுங்களா? நம்ம சில சமயம் தன்னை மறந்து இருக்கிற ஒரு ஒரு மகிழ்ச்சியான இன்ப பரவச நேரத்தில் தன்னை மறந்து சில உண்மைகளை உணரி கொட்டி விடுவோம். திருமணமான ஆண்களுக்கு இது நன்றாகவே புரியும். சில பேர் முதல் நாள் இரவிலேயே இஷ்டத்துக்கு உளறிடுவான், அடுத்த 60 வருஷத்துக்கு அது பேக் ஃபயர் ஆகும். பாருங்க, எனக்கு அன்னைக்கே உன்னை பத்தி தெரியும்யா. என்னப்பம்மா, தன்னை மறந்த அளவு கடந்த பரவசத்தில் ராமன் அந்த உண்மையை சொல்லுகிறார். ஆனா எங்க வச்சான் கம்பன் இத? யாருகிட்ட சொல்றானோ அவன் அத காதுல வாங்கிக்கிற நிலைமையிலேயே இல்லை. ராவணனை விட்டுட்டு வீடணன் வந்துடுறான். வந்த பிறகு அவனை ஏத்துக்கலாமா வேணாமான்னு ஒரு பெரிய வாதம் நடக்கிறது. அதுக்கு பிறகு அவனை ஏத்துக்கிறாங்க. அன்று மாலை ஒரு பெரிய ராமன், வீடணன், சுக்ரீவன், அனுமன் எல்லோரும் ஒன்றாக கூடி ராவணனுடைய படை ஏற்பாடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுன்றான். விபீஷணன் ராமன் கிட்ட சொல்றான், ராமா அண்ணனிடத்தில் நிறைய படை இருந்தது. இருந்ததா? இப்ப என்ன பாச்சு? இருந்தது. இதோ நிக்கிறானே அனுமன், இவன் அங்க வந்தான், அந்த இலங்கை மாநகரையே எரித்து விட்டான். இலங்கை எரிச்சிட்டானா? ராமனுக்கு அந்த விஷயம் தெரியாது. இலங்கை எரிச்சானா? லட்சக்கணக்கான அரக்கர்களை கொன்று விட்டான். அந்த ரத்தம் வெள்ளமாக ஓடுகிறது. எரிந்து கொண்டிருக்கிற அந்த மாநகர் நெருப்பை அணைப்பதற்கே எங்களால் முடியவில்லை. எப்படி அணைஞ்சது தெரியுமா ராமா? இவன் சுட எரிந்த அம்மாநகர் அக்குருதியால் அணைந்தது. இத போட்டுட்டு போட்டது போட்டபடி அப்படியே வெறுத்து போய் ராவணன் ஒரு வார காலம் சொர்க்கத்திலிருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம்தான் வந்தானா? அந்த அளவுக்கு ராவணனால அதை நம்பவே முடியல. ஒரு குரங்கு, ஆஃப்டர் ஒரு குரங்கு, கூனுடை குரங்கு அவன் வார்த்தையில. இந்த செய்திய கேட்ட உடனே ராமன் அப்படியே ஆடி போயிட்டான். அவன் என்ன நினைச்சான்? இவனும் சர்வசாதாரணமா இலங்கைக்கு ஏதோ கோயம்பேடுல 21B புடிச்சு பாரிஸ் கார்னர் வந்து இறங்கி திரும்ப பஸ்ல போற மாதிரி சர்வசாதாரணமா கடல் கடந்து போனா, மரத்தடியில் அந்த அம்மா இருந்தா இத குடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்து ராமா நான் பாத்துட்ட செய்தேன்னு கொடுத்தா நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பையன் ஒண்ணுமே சொல்லல. நானா இருந்தா எவ்வளவு பில்டப் கொடுத்துருப்பேன். எவனோ எழுதின கதையே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். ராமா என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? சும்மா இல்ல தபரு, நீ கூடுதலா ஒன்னு போட்டு கொடுக்கணும். சும்மா இல்ல, பொதுவா சொல்றேன் ஐயா சிரிச்சா. அங்க இருக்கிறவெல்லாம் சும்மா விண்ணுக்கும் மண்ணுக்குமா இருக்கிறான். ஒத்தன் ஒத்தனை அடிக்கிறதே பெரும்பாடு. எவ்வளவு பேரை போட்டு தள்ளிருக்கிறேன் தெரியுமா? சாதாரணம் இல்ல ராமா. சீதை எங்கேயோ டொக்குல இருந்தா, சென்னை வார்த்தை இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அது மாட்டி ஏதோ ஒரு மரத்தடியில் இருந்தது. எங்க இருக்கு? அங்க என்ன பேனரா வச்சிருப்பான்? நான் கஷ்டப்பட்டு தேடி எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ராமா? நம்மளா இருந்தா சொல்லிருப்போம். தன் புகழ் தானே உரைக்க வெல்கி சென்றதும் போர் செய்ததும் உரைக்கிறான். அங்க போய் செஞ்ச அந்த யுத்தம் எதை பத்தியும் ஒரு வாயும் கொடுக்கலையா? ராமா கண்டனன் கற்பிணி கணியினை கண்களாம் சீதைய பார்த்தப்பா அவ்வளவு. தன்னுடைய வீர தீர பிரதாபங்கள் எதை பற்றியுமே அனுமன் சொல்லாத காரணத்தினால் இப்பொழுது வீடணன் மூலமாகத்தான் அனுமன் செய்த மிகப்பெரிய சாதனைகளை தெரிந்து கொண்ட ராமன் அளவு கடந்த மகிழ்ச்சியிலும் நெகிழ்ச்சியிலும் இப்படி ஒரு தொண்டன் தனக்கு கிடைத்திருக்கிறானே என்கிற பரவசத்தில் ராமன் அனுமனை பார்த்து சொன்னான், ஆச்சனையா ஆஞ்சனேயா, நீ எனக்கு செய்திருக்கிற இந்த உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு? ஆஞ்சனேயா, உன்னை அடுத்த பிரம்மனாக நான் நியமிக்கிறேன். முன்னது ஆக்கிய மூவலகாக்கிய முதல்வோன் பின்
நின்னது ஆக்கிய பதம் நினக்கு ஆக்கினேன் போடா, அடுத்த பிரம்மனா உன்னை நாதாண்டா நியமிக்கிறேன். விஷயம் தெரியுங்களா, பிரம்மா விஷ்ணு சிவன்கிற மூணு பேர்ல சிவனும் விஷ்ணுவும் தான் தெய்வம். பிரம்மாவா இப்ப இருக்கிறவர் ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி, அது ஒரு அப்பாயிண்டட் போஸ்ட். ஐஏஎஸ் ஆபீசரா யார் வேணா இருக்கலாம், யார் வேணா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஆனா அதுதான் உண்மை. ஐஏஎஸ் ஆபீசர் அதுக்கான தேர்வு எழுதி தகுதி பெற்று வரணும். அந்த பதவி நிரந்தரம், ஆட்கள் மாறுவார்கள். பிரம்ம பதவி நிரந்தரம், ஆட்கள் மாறுவார்கள். அதுக்கான தகுதி யாகம் ஹோமம் எல்லாம் செஞ்சா வருவாங்க. இப்ப இருக்கிற பிரம்மா போன பிறகு அவனை அடுத்த பிரம்மாவா அங்க ஒருத்தர் நியமிக்கணும். அப்படி நியமிப்பதற்கான அத்தாரிட்டி மகாவிஷ்ணுவுக்கு தான் உண்டு. விஷயம் புரியுதுங்களா, உன்னை பிரம்மனாக நான் நியமிக்கிறேன்னா நான் மகாவிஷ்ணு என்பதை தன்னை அறியாமல் ராமன் உளறி விடுகிறான். அவன் உரை பொருள் ஒன்று, அதற்குள் இருக்கும் மறை பொருள் வேறொன்று. அற்புதம் செய்கிறான் கம்பன், அற்புதம் செய்கிறான் கம்பன். சார் இன்னொரு இடத்துல நான் அப்படியே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அத அதை வெக்காமையா இருந்து தொலைச்சிருக்கலாம் சார் கம்பன். அப்படி ஒரு காட்சியை தயவு செஞ்சு, ஏய் நீ எவ்வளவு காட்சியை நீக்கி இருக்கிற, எவ்வளவு காட்சியை புதுசா ஆக்கி இருக்கிற, எவ்வளவு காட்சியை புதுசா சேர்த்து இருக்கிற, இப்படி ஒரு காட்சியை ஏண்டா வச்சு தொலைச்சு உரிமையோட திட்ட தோணுது. என்ன தெரியுங்களா, ராமன் கையில இருக்கிற கோதண்டம் இருக்கு, அந்த கோதண்டத்தை யுத்தத்துல ஒருத்தன் உடைச்சிடறான் சார். உடைச்சிட்டான்னா உடைச்சவனுக்கு பெருமையோ இல்லையோ தெரியல, ராமனுக்கு இது எவ்வளவு அசிங்கம். ராமன் கையில இருக்கிற கோதண்டம் என்ன, நம்ம அபார்ட்மெண்ட் வாசல்ல இருக்க செக்யூரிட்டி கையில இருக்க ஸ்டிக் மாதிரியா? சென்னையில ஒரு எஸ்ஐ ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு, பின்னாலே ஒருத்தன் வந்தான், அவரு பர்ச பிக் பாக்கெட் அடிச்சு போயிட்டான். சென்னையில் அப்படின்னா கூட நடக்குதுங்க, கபாலீஸ்வர் கோவில் வாசல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஷூவை கட்டி வச்சுட்டு உள்ள போய் அம்மனை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தாரு, அவர் ஷூவை பார்க்க முடியல, அதை எவனா கிளப்பிட்டு போயிட்டான். போலீஸ் ஷூவையே உன்னால காப்பாத்திக்க முடியல, உன்னோட ஷூவையே உன்னால காப்பாத்திக்க முடியலன்னா நீ என்ன உன் ஏரியால இருக்கிற ஜனங்களை என்ன காப்பாத்திக்க போற? இந்த கேள்வி வருமா வராதா? உங்ககிட்ட ஒருத்தன் பிக் பாயிண்ட் அடிக்கிறான், அதையே உன்னால தடுக்க முடியல, நீ என்ன போலீஸ் ஆஃபீஸர் கேப்பமா இல்லையா? இங்க போலீஸ் யாரும் இல்ல, அதனால நான் கேட்கறேன், எதிர்த்தாப்புல இருந்து அப்படிலாம் அவங்க பேச மாட்டேன். பகிர்ந்துப்பாங்க. இல்ல நீங்க அப்படி பார்க்க கூடாது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், அந்த மூணு பேர்ல நீயும் ஒரு ஆளா, ஏதோ ராஜபாளைய மக்களுக்கு ஒரு பொது அறிவு வளர்க்க வேண்டும்ன்றதுக்காக நான் சொல்றேன், வேற ஒண்ணும். உன் கையில் இருக்கிற கோதண்டத்தையே உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் உன்னை நம்பி இருக்கிற அயோத்தி மக்களை நீ எப்படி காப்பாய்? நீ கடவுள் என்றால் உன்னை வணங்குகிற அடியார்களை நீ எப்படி காப்பாய்? சார் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அறிஞர்கள், அதனால நான் வெளிப்படையா பேசுறேன். இந்த கேள்விக்கெல்லாம் இடம் இருக்கா இல்லையா? இதுல என்ன சிக்கல்னா, கம்பன் இந்த காட்சியை நீக்கி இருக்கலாம். இந்த சூர்பனகை மூக்க அறுத்த உடனே அந்த அம்மா நேர ராவணன் அவைக்கு போல, நேர முதல்ல ஒரு 11 தலைவர்கள்ட்ட போற, அப்புறம் கரதூஷணன் போறா, அவன் தளபதிகளை அனுப்புறான், கடைசியில அவனே படையோடு வருகிறான். கரதூஷணன் எழுத்தாப்புல வந்து போர் செய்கிற பொழுது கம்பன் என்ன பண்றான், அந்த காட்சியை வர்ணிக்கிறான். வெளிப்படையா வால்மீகி அப்படியே போட்டு உடைச்சிட்டான்னு எழுதுறார் கம்பன். அப்படி எழுத மனசு வரல, ஒரே ஒரு ஒரு வார்த்தையை மாத்திரம், உடைத்தான் என்பதை உடைந்ததுன்னு மாத்திரம் கொஞ்சம் அதை சாஃபன் பண்ணி, முடிப்ப நின்று ஓர் மொய்கணையால் என பிடித்தொரு தின்சிலை தோல் உற வாங்கினான், பேரகல் வானிட இடிப்பின் ஓசைப்பட கடித இற்றதே. இற்றதே உடைஞ்சது, உடைச்சான்னு எழுதல. இந்த காட்சி எதுக்காக கம்பன் வைக்கிறான், ராமன் கையிலே இருக்கிற கோதண்டம் உடைந்து போய்விட்டது. இப்ப ராமன் என்ன பண்ணானா, அற்புதம் சார், ராமன் என்ன பண்ணானா, தனியன் என்றும் பின்னம் என்றும் அஞ்சிலன் கையில இருக்கிற சில உடைஞ்சு போச்சுன்னு நம்ம தனியா இருக்கோம் கவலைப்படலையா? மன்னர் மன்னன் செம்மல் மரபினால் பின் உரத்தன் பெருங்கரம் நீட்டினான், பண்டினால் வருணன் வந்து ஓர் வில்லை தந்தான், ராமன் அதை வைத்து போர் செய்து அவனை வென்றான்னு முடிச்சான். விஷயம் புரியுதுங்களா, ராமன் என்ன பண்ணானா, வில்லு உடைஞ்சு போன உடனே பழக்கத்தினால பின்னால கை நீட்டினானா. என்ன பழக்கத்தினால, அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் போருக்கு போறப்போ இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் பின்னால வச்சிருப்பாங்க தேர்ல. எதிர்த்தாப்புல வரவன் என்ன ஆயுதம் பயன்படுத்துறானோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஆயுதத்தை இவங்க கேட்பாங்க, அவன் எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்க ஒருத்தர் இருப்பான். ஏன்னா இப்ப எதிர்த்தாப்புல இருக்கிறவன் வில்லோட அம்போட வரான்னு வச்சீங்களேன், இவன் கையில ஒரு ஒரு அடி ஸ்கேல் வச்சு சண்டை போட முடியாது, வாள் வச்சு சண்டை போட முடியாது. ஹே, அவன் வில்லு கொடுத்துருக்கான், வில்லுடு வில்லுடு டக்குன்னு பின்னால கை நிட்டுவான், உடனே ஒரு கையில வில்லு வைப்பான், எடுத்து சண்டை போடுவான். அவன் வாளோட வர்றப்ப இவன் வில்லு வச்சிருக்க முடியாது, இவன் உடனே தேவையான ஒரு வாள் எடுத்துக்குவான். அப்ப அதுக்குன்னே பின்னால ஆயுதங்கள், அதுக்குன்னே பின்னால ஒரு ஆள், ரெண்டு பேர் இருப்பாங்க. இப்ப ராமனுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்ல, ராமன் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லையா. மன்னர் மன்னன் செம்மல் மரபினால் பின் உரத்தன் பெருங்கரம் நீட்டினான், பண்பினால் பெற்ற வருணன் வந்து இவன் கையிலே ஒரு வில்லை வைத்தான்னு கம்பன் காட்சியை முடிச்சான். இது தேவையா? ராமன் கையில இருந்த வில்லு, அட இந்த காட்சியே உடச்சு தூக்கி போட்டு போக வேண்டியதானே. ராமனுக்கு ஒரு களங்கம் வர மாதிரி, என்னை ஆளுடைய ஐயன்னு நீ பேசுகிற உன் காப்பிய நாயகனுக்கு ஒரு களங்கம் வர மாதிரி ஒரு காட்சி வைக்கலன்னா யாரு உன் பேர்ல கேஸ் போட போற? இல்லை இல்லை, அதுதான் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்று தமிழ் சமுதாயம் கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம். ஏன் ராமன் எப்படி இப்பொழுது போரிட்டான்? அறத்தின் நாயகன், எந்த நிலையிலும் எதற்காகவும் அறத்தில் இருந்து மாறாதவன், கையில் இருக்கிற ஆயுதம் உடைந்த பொழுதும் கவலைப்படவில்லை, அவனுக்கு ஒரு ஆயுதம் வந்தது. வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையிலும் அறத்தில் இருந்து மாறாதவர்களாக இருந்தால் உங்களுக்கும் வாழ்வில் துன்பங்கள் வரலாம், உங்கள் ஆயுதங்கள் உடைந்து போகலாம். நீங்கள் அறத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான துணை வரும். நீங்கள் அறத்தை காப்பாற்றினால் அறம் உங்களை காக்கும் என்கிற மகத்தான செய்தியை சொல்லுவதற்காகவே இந்த காட்சியை கம்பன் வைக்கிறேன். அதுதான் இந்த மண்ணினுடைய மகத்துவம். சார், தசரதன் இருக்கிறானே, அவனைத்தான் தன்னோட அப்பாவா இந்த அவதாரத்துல ஏன் பரம்பொருள் தீர்மானிக்கணும்? தசரதன் எவ்வளவு பேர் இருக்கிறான், ஏன் தசரதன்? டி கே சி ஐயா தான் எழுதுவாங்க, தசரதன் அப்படி சொர்க்கத்துல நடந்து போவானா? அங்க இருக்கிற தேவர்கள்லாம் ஒத்தருக்கு ஒத்தர் பேசிப்பாங்களாம், ஏய் அது யார் தெரியுமா, அது யார் தெரியுமா? ஆமாண்ணே, நான் கூட பாத்துட்டு இருக்கேன், ஒரு வாரமா இங்க சுத்திட்டு இருக்காருனே, யாருனே அவரு? இப்பதான் பூமியில இருந்து இங்க வந்திருக்கிறாரு, யாருனே அவரு? நான் கூட பார்த்தல. அடப்போனா கிருக்கா, நாமெல்லாம் எந்த மகாவிஷ்ணுவ மரியாதையோட ஐயா ஐயான்னு கும்பிடுறோமோ அந்த மகாவிஷ்ணுவ பையா பையான்னு சொல்ற பாக்கியம் பெற்றவன்டா அவன். ஏன் அவனை தேர்ந்தெடுத்தான்? ஒரே காரணம்தான், அவன் ஒருவன் தான் எதற்காகவும் அறத்தில் இருந்து மாறுவதற்கு தயாராக இல்லை. சார், கைகை ரெண்டு வரம் கேட்கிறாங்க, அருட்செல்வர் கூட சொன்னாங்க ரெண்டு வரம் கேட்கிறாங்க. சர்வசாதாரணமா கைகையை கோட்டோ அந்த விஷயத்தை முடிச்சிருக்கலாங்க. எப்படி தெரியுமா? அவன் என்ன சொல்றா, எனக்கு ரெண்டு வரம் வேணும், ஒன்று சீதை கேழ்வன் மனம் ஆழ்வது, என் சே உலக ஆழ்வது, இதான கேட்டா? நான் எவ்வளவு வழி சொல்லித்தரம் பாருங்க தசரதனுக்கு, கொஞ்சம் கவனிங்க. தசரதன் நினைச்சிருந்தான்னா வரமா என்னது சொல்லவே இல்லை, எப்ப கூட்டேன் நானு? ஏதோ ப்ரூஃப் இருக்கா கேட்டிருக்கலாம். அந்த மாட்டை என்ன ப்ரூஃப் இருக்கு? செல்போன் இருந்தா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ப்ரூஃப் இருக்கு? சீப்பா முடிச்சிருக்கலாம். இல்லன்னா தபா, நீ பொம்பளையா லட்சணமா என் மனைவியா குடும்பத்துக்குள்ள இருக்கணும், பாலிடிக்ஸ் மேட்டர் எல்லாம் வரப்படாது. பாலிடிக்ஸ்ல ஏற்கனவே ஒருத்தர் வந்து நாங்க படுற பாடு தாங்க முடியல. இல்ல பொதுவா சொல்றேன், யாரையும் நினைச்சிக்கப்படாது, நீ இதெல்லாம் தலையிடவே படாது. இல்லைன்னா இதை விட அருமையான வழி இருக்குதுங்க, என்ன தெரியுமா? தமிழ் சினிமா வழியிலேயே சொல்றனே, ராவோட ராவா கையேய போட்டு தள்ளி க்ளோஸ் பண்ணிட்டு மறுநாள் காலையில என்னுடைய பத்தினி பறவை காய்ச்சலில் படுத்த படுக்கையாகி பரலோகம் போய்விட்டாள் அப்படின்னு கெசட்ல ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு போதா குறைக்க ஒரு மணிமண்டபம் கட்டிட்டாச்சுன்னா எந்த கவலையும் இல்லை, இப்படி ஒரு அரசன் உண்டான்னு கொண்டாடுவான், எல்லோரும் கொண்டாடுவார்கள். பரம்பொருள் தன் தகப்பனாக அவனை தேர்ந்தெடுத்திருக்காது. இல்ல கைகை வார்த்தையை வச்சே முடிச்சிருக்கலாங்க, நான் ஏதோ லைட்டர் வெயின்ல சொல்றேன், கைகை வார்த்தையை வச்சே முடிச்சிருக்கலாம். இப்ப பாருங்க, கூனி கைகைட்ட என்ன சொல்றா, ஏழிரு பருவங்கள் வனத்திடை திரிதர செய்தி ஒன்றினால்னா, பதினாலு வருஷம் ரெண்டு வரத்துல, பதினாலு வருஷம் ராமன் காட்டுக்கு போற மாதிரி ஒரு வரம் கேளுன்னு சொன்னான்.
இந்த அம்மா தசரதன்ட்ட கேக்குறப்ப எப்படி கேட்டா, சீதை கேழ்வன் வனம் ஆழ்வதுன்னு தான் சொன்னான். பத்தாம் பொதுவா சீதை கேழ்வன் வனம் ஆழ்வதுன்னா, இப்ப தசரதன் சொன்னதா ராமன் கிட்ட எப்படி சொன்னா, பூழிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வா என இயம்பினன் அரசன்னா. தசரதன் கிட்டக்க வரம் கேக்குறப்போ சீதை கேழ்வன் வனமாழ்வதுன்னு பொதுவா தான் சொன்னான். ராமன் கிட்டக்க சொல்றப்போ 14 வருஷம் உன்னை காட்டுக்கு போ சொன்னான்னு அந்த பீரியட் ஆஃப் எக்ஸைலையும் சேர்த்து சொன்னான். இதை வச்சே மடக்கிருக்கலாங்க. ஏய், நீ எங்கிட்ட வரம் கேட்டப்போ காலத்தை பற்றி சொல்லவில்லை, ராமன் கிட்டக்க சொல்றப்போ நீயாவே ரெண்டு மூணு பிட்டு சேர்த்து போட்டு சொல்ற. நான் எங்கிட்ட நீ வாங்கின வரத்தை தான் ராமனுக்கு சொல்லணுமே தவிர, நீயாவே அப்புறம் சேர்த்து சொன்னீங்கன்னா இந்த வரம் கேன்சல், இனிமே இன்னொரு வரமும் நீ வாங்க முடியாது, முதல்ல இடத்த விட்டு எந்திரிச்சு போன்னு சொல்லலாம். சொல்லலாமா இல்லையாங்க? ஏன்னா தசரதன் கொடுக்காத வார்த்தையெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கிறான், வரம் கேட்கிறப்போ அதை சொல்லல. இது எல்லாம் சராசரி மனிதர்களுடைய சரிந்து போன புத்தியின் வெளிப்பாடு. உலக அதிசயங்கள்ல சீன பெருஞ்சுவர் இருக்குதே, அந்த நாட்டுக்குள்ள எந்த பகைவர்களும் வரக்கூடாதுன்றதுக்காகவே அந்த மன்னன் சீன பெருஞ்சுவரை எழுப்பினான். பெருஞ்சுவர் உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. நூல் எழுதி போட்டுலாம் பார்த்தாங்க, ஒண்ணு ஏறிலாம் வர முடியல, கயிறு போட்டுலாம் ஏறி பார்த்தா ஒண்ணு முடியல. ஆனா இல்துமிஷ்னு ஒரு பகை அரசன் ஒருத்தன் சர்வசாதாரணமா சீன பெருஞ்சுவரை கடந்து உள்ள வந்துட்டான். எப்படி தெரியுமா? அவன் நூலணி போட்டு கயிறு போட்டு ஒண்ணுமே இல்ல, அங்க வாசல்ல காவலுக்கு இருக்கிறாங்களே வீரர்கள், அவனுக்கு வேண்டிய பொண்ணும் பொருளும் கொடுத்தான். நம்ம வார்த்தையில சொன்னா அவன் அவனுக்கு சம்திங் கொடுத்தே சரி கட்டிட்டான். அவன் மெயின் டோரையே திறந்து விட்டான். இவன் உள்ள போய் நோகாம நோம்பு கும்பிடுற மாதிரி அந்த நாட்டை புடிச்சிட்டு வந்துட்டான். அருமை பெருமக்களே, அந்த மன்னன் சீன பெருஞ்சுவரை கட்டி எழுப்பினானே தவிர, சீன பெருஞ்சுவரை காவலுக்கு கட்டி எழுப்பினானே தவிர, மக்கள் மனதில் அற உணர்ச்சியை கட்டி எழுப்ப தவறியதால் தோற்று போன. அதனாலதான் கம்பன் எழுதினா, அரசனா இருக்கிறவனுக்கு என்ன தகுதினா, ரெண்டே ரெண்டு தகுதி தான். ஒன்று அறத்தை நேர்ந்து மானம் நோக்கின. அரசனாக இருக்கிறவன் அறம் நேர்ந்து மானம் நோக்கி. என்ன அறம் நேர்ந்து? இந்த கோழி இருக்குதுங்களே நம்ம வீட்டுல, சும்மா அது இல்லைங்க, அது முருகன் கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருக்குறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? இனிமே அதை யாரும் தொடக்கூடாது, அது முருகனுக்கு நேர்ந்து விட்டாச்சு. தன்னை, தன் பதவியை, தன் அதிகாரத்தை அறத்திற்கு என்று நேர்ந்து விட வேண்டும். அவன் தான் உண்மையான தலைவன். 2000 ரூபாய் கொடுத்து எப்படியாவது பதவிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறவெல்லாம் தலைவன் கிடையாது. அதிகாரம் இருக்கிறதே, கவிக்கு அப்துல் ரஹ்மான் தான் எழுதுவார், அதிகாரம் இருக்கிறதே அது ஒரு விசித்திரமான மது, அதை பருகுகிறவன் தன்னை மறப்பதில்லை மற்றவர்களை மறந்து விடுகிறான்னு எழுதினார். கையில பவர் வந்துட்டா அவ்வளவுதான், அது வரைக்கும் அப்படி பம்முவான், ஐயோ நான் இருக்கிறதே உங்களுக்கு தொண்டாற்றதான்னு. ஆட்சியில வந்த பிறகு சாயங்காலம் போனோம் நேர்ந்து. மும்பையில ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு கீழே இறங்கையா, நல்லா வெள்ள வெளியேன்னு வேஷ்டி சட்டையும் போட்டு ஒருத்தர் அங்கேருந்து, ஐயா நம்ம வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் உடனே சரின்னு போயிட்டேன். என்ன யாராவது சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா உடனே போவேன், சந்தேகம் இருந்தா கூப்பிட்டு பாருங்க. போன விதவிதமான விருந்து தான், ஒண்ணு சந்தேகமே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த விஷயம், ஐயா உங்க பேச்சு அருமையா இருந்தது ஐயா, மறக்கவே முடியாதுங்கய்யா, நான் ரொம்ப நன்றிங்க இருக்கட்டும், ஐயா ஒரு 10,000 ரூபாய் இருந்தா கொடுங்க ஐயா, நீங்க அடுத்த தடவை பாம்பே வர்றப்போ கண்டிப்பா திருப்ப கொடுத்துட்றேன். நான் இதுக்குன்னு பாம்பேல அடுத்த தடவை எப்ப கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டா இருக்க முடியும்? இப்ப எனக்கு சாப்பாடு போட்டது நல்ல செயல்தான், அதற்கு பின்னால் 10,000 என்பது பதுங்கி கிடக்கிறது. சாப்பாடுன்றது உரை பொருள், 10,000 என்பது மறை பொருள். அறம் நேர்ந்துன்னா அறச்செயல்களுக்கு பின்னால் அறம் செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, தானே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கக்கூடாது என்பதை அந்த முடியாட்சி காலத்திலேயே கம்பன் சொன்னான். எந்த நிலையிலும் அறத்திலிருந்து நழுவாதவனாக இருந்தால், வெட்ட வெளியில் தன்னந்தனியாக அத்தனை ஆயுதமும் உடைந்தாலும், ஏதோ ஒரு வகையில் அந்த அறமே உங்களுக்கு தேவையான ஆயுதத்தை தரும். ராமனுக்கு ஒரு களங்கம் வந்தாலும் இந்த காட்சியால் அறத்தின் மேன்மையை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே கம்பன் இந்த காட்சியை வைக்கிறான். ராவணன் கூட போர் நடத்துறப்ப கூட அப்படிதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ராவணன் கூட போர் நடந்தது.
எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். நிராயுத பாணியா ராவணன் நிற்கிறான். ராமன் அவனை பார்த்து என்ன சொன்னான், ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அரைந்த பூளையாயின கண்டனை. இங்க இருக்கிற அத்தனை பெருமக்களையும் மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்களையும் மெத்த பணிவோடு நான் வணங்கி தெரிவித்துக் கொள்ள வேண்டியது, இந்த பாடலை கம்பனில் இருந்து எடுத்து விட வேண்டும். இது எந்த வகையிலும் ராமனுக்கோ கம்பனுக்கோ பெருமை சேர்க்கிற பாடல் இல்லை. ஆளையா உனக்கு அமைந்தன எல்லாம் ஆருதம் அறைந்த பூளையாயின கண்டனை. இந்த ஓமை நீங்கள் படித்திருக்க கூடும். ஏன் இப்படி ஒரு ஓமையை கம்பன் ராமனுக்கு சொல்லி இருக்க கூடாது? காரணம், ராமன் இப்படி ஒரு ஓமையை சொல்ல மாட்டான். என்ன ஓமை? மாருதம் அறைந்த பூளை மாதிரி போயிடுச்சு பார் ராவணா அப்படிங்கிற ராவணனை பார்த்து. என்ன மாருதம் அறைந்த பூளை? தெரியாதவங்களுக்காக சொல்ல வர, பூளைனா பூளை மலர், ரொம்ப மென்மையானது, அப்படின்னு ஊதினாலே அது பறந்து போயிடும். கோவையில பீளமேடுன்னே ஒரு பகுதி உண்டு, அது பூளை மேடு. பூளை மலர்கள் அதிகமா ஒரு காலத்துல இருந்தது, இப்ப இருக்கா தெரியல. பூளை மேடு என்பது பீளமேடுன்னு மாறி போச்சு. ரொம்ப மென்மையான மென்மையான மலர், பூனு ஊதினாலே. மாருதம்னா தென்றல், அரைந்தன்னா அரைந்த. மாருதம் அறைந்த பூளை மலர் மாதிரி ராவணா உன்னுடைய வரபலமும் சரபலமும் 20 கரபலமும் என் முன்னால் ஒன்றுமில்லாமல் போய்விட்டன பார்த்தையா ராவணா என்று ராமன் சொல்லுவதாக கம்பன் எழுதுகிறான். மன்னிக்கவும், இந்த பாடல் தவறு. இது மாதிரி ராமன் ஒரு நாளும் பேச மாட்டாங்க, ஒரு நாளும் பேச மாட்டான். ஏன் இப்ப என்ன சொல்றான்? பூளை மலர்னு ராவணன் வீரத்தை சொல்றான், மாருதம்னு எதை சொல்றான்? தன்னுடைய வீரத்தை சொல்றான். ராமன் எங்கேயாவது தன்னுடைய வீரத்தை ஒட்டுமொத்த காப்பியத்திலும் ஒரே ஒரு முறையாக தன்னை வியந்து எங்கேயாவது பேசியதுண்டா? ஒட்டுமொத்த ராம காதையிலும் தன் வீரத்தை ராமன் வியந்து பேசியிருக்கிறானா? வீரத்தை பற்றி பெருமிதமாக வீரர்கள் பேசுவது இயல்பு. கும்பகர்ணன் பேசுறான், இந்திரஜித் பேசுறான், இலக்குவன் பேசுறான், ராமன் பேச மாட்டான். பேசுவது மரபுன்னா கூட ராமன் அப்படி பேசுகிறவன் இல்லை. நான் தானே தாடகையை கொன்றேன், நான் தானே வாலியை கொன்றேன், கரதூஷணர்களை வதம் செய்தவன் நான், எங்கேயா ஒரு இடம் உண்மையிலே தன்னுடைய வீரத்தை குறைச்சு பேசிக்கிறான். வில்லறம் துறந்து வாழ்வேற்கு, நான் தோல்ல ஒரு வில்லு வேற வச்சிருக்கிறேன், வெக்கங்கிட்டு போய் என் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போறான், அதுல கூட காப்பாத்த முடியாம தான் கெட்ட கெட்டுக்கு வில்லு ஒண்ணா. வில்லறம் துறந்து வாழ், தன் வீரத்தை குறைத்து பேசிக் கொள்ளுகிற ராமன், எந்த இடத்திலுமே தன் வீரத்தை உயர்வாக பேசாத ராமன், காப்பியம் முடிய போகிற இந்த நேரத்தில் மட்டும் பேசியதாக காட்டி கம்பன் ராமனுடைய புகழை கொஞ்சம் கீழே இறக்குவானா? அந்த தவறை ராமனும் செய்ய மாட்டான், கம்பனும் செய்ய மாட்டான். அப்படி செய்தான் என்றால் அருமை பெருமக்களே, இப்படி சொல்லுகிறேன், அந்த இடத்தில் ராவணன் தோற்று போகிறானோ இல்லையோ ராமன் தோற்று போய் விடுகிறானே. சரி, வீரத்தை விடுங்கள், தன் எந்த மேம்பட்ட குணத்தையாவது ராமன் கொண்டாடி பேசி இருக்கிறானா? நான் யார் தெரியுமா? அப்பா பேச்ச காப்பாத்துறதுக்காக காட்டுக்கு வந்த கண்டுக்குட்டிப்பா நானு. நான் அவ்வளவு நல்ல பையன், ரொம்ப சமத்து, ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல்லுன்னு வாழறவன் நானு. அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தேன். பகைவனுடைய தம்பி வீடனன் என்னிடத்தில் அடைக்கலம் கேட்ட பொழுது, உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம்னு அடைக்கலம் கொடுத்தவன் அப்பா நான். அப்படிப்பட்டவனா ராமன்? தன்னுடைய எந்த பெருங்குணத்தையுமே பெருமிதமாக பேசிக் கொள்ளாத அந்த பெருமான் இந்த இடத்திலா தன் வீரத்தை பற்றி உயர்வாக பேசுவான்? எனவே இந்த பாடலை கம்பனில் இருந்து நீக்கிவிட வேண்டும். ஏன்னா இந்த பூளை மலர் இருக்குதே, கா மாருதம் அறைந்த பூளை, இந்த வசனம் இந்த உதாரணம் இருக்குதே, ராமன் இப்ப சொல்லலங்க, முதல்ல அதை சொன்னவன் ராவணன். சீதைய தூக்கிட்டு போலான்னு வரான். வந்திருக்கிறது இந்த கிறுக்கு பையதான் தெரிஞ்சு போச்சு சீதைக்கு. அவளுக்கு கோபமா வருது. போயிருக்கிற என்னுடைய கணவனும் தம்பியும் திரும்ப வந்தால் உன்னுடைய 10 தலையும் உதிர்ந்து விடும் அப்படிங்கிறா. இப்ப ராவணன் என்ன 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 பேசுற, நீ யாருகிட்ட வந்து என்ன பேசுற, போயிருக்கிறவனுக்கு தானே, 2 மனுஷனுக்கு தானே. அவர்கள் என் வீரத்திற்கு முன்பாக சீதையே, அவர்கள் என் வீரத்திற்கு முன்பாக காற்றில் அடிபட்ட பூளை மலர் போல் போவார். பூளை மலர் என வீவர் கண்டனை. இது முதல் முதல்ல ராவண சொன்னது. இந்த படம் முழுக்க சில வில்லனுங்க சில டயலாக திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பான். கடைசியில அவனை ஹீரோ க்ளோஸ் பண்றப்போ அவன் நெத்தியில துப்பாக்கிய வச்சு அவன் அது வரைக்கும் சொன்ன அந்த டயலாக இப்ப ஹீரோ திருப்பி அடிப்பான். அது மாதிரி ராமன் திருப்பி அடிக்கிறானா? அண்ணா அன்னைக்கு என்ன பெருசா நீ பேசிக்கிட்டியே, பத்தியா பத்தியா அதே நிலைக்கு வந்துட்டோம் பத்தியா. ராவணா, எந்த ராமனை குறைவாக எந்த ராவணன் பேசினானோ இப்பொழுது அதே ராமன் முன்பாக ராவணன் வந்து விட்டான் என்பதை காட்டவா? இல்லை. ஏன் தெரியுமா? அடுத்தவனுடைய தோல்வியை குத்தி காட்டி அதிலே மகிழ்கிற மட்டமான மனம் ராமனுக்கு கிடையாது. அந்த அடிப்படையிலும் ராமன் இப்படி உவமை சொல்லி இருக்க முடியாது. வேறு எதற்காக அப்படி சொல்லுகின்றான்? அதுதான் கம்பன் வைக்கின்ற மறைபொருள். அருமை பெருமக்களே, காற்றில் அடிபட்ட பூளை மலர் என்பதற்காக அந்த இடத்தில் வேறு எதை வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம். நெருப்பில் விழுந்த பூளை மலர்னு சொல்லியிருக்கலாமே, அதுவும் தானே அழிஞ்சு போகும். தண்ணீரில் விழுந்த பூளை மலர், அதுவும் அச்சிக்கின்னு போகுமே. மண்ணில் விழுந்த பூளை, அதுவும் பாழா தானே போகும். ஏன் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற பஞ்ச பூதங்களில் காற்று என்று சொல்லுகிறான் ராமன். ராமன் நுட்பமாக பேசுகிறான். ஏன் தெரியுமா? ராமன் தென் சொல் கடந்தான், வட சொல்க்கு எல்லை தேர்ந்தான். பொருந்தாத ஒரு உவமையை ராமன் சொல்ல மாட்டான். இப்ப பாருங்க, தோற்று போவது என்றால் என்ன என்கிற அந்த அவமானத்தை ராவணன் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். யாருக்கு உதாரணம் சொல்லுவோம்? அதை பத்தி ஒண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு உதாரணம், அவங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லி விளக்குவோம். ராவணன் தான் அனுபவிக்கிறானே, ஏற்கனவே தோல்வியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவனிடத்தில் இந்த தோல்வி எப்படிப்பட்டது தெரியுமா? காற்றில் அடிபட்ட பூளை மலர் மாதிரின்னு இழுத்து பிடிச்சு ராமன் பேசுவானா? தென் சொல் கடந்தான், வட சொற்கு எல்லை தேர்ந்தான். அவனுக்கு தமிழும் முழுமையாக தெரியும், சமஸ்கிருதமும் முழுமையாக தெரியும். சொல்லுகிற வார்த்தையினுடைய சுடரின் அளவு ராமனுக்கு தெரியும், அந்த பரஞ்சோதிக்கு தெரியும். பிறகு ஏன் நீர் நிறம் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற இந்த பஞ்சபூதங்களில் வேறு எதனோடு வேண்டுமானாலும் தன்னை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் ஏன் காற்றோடு ராமன் சொல்லுகின்றான்? அங்கேதான் மறைபொருளாக ஒன்றை வைக்கிறான் ராவணா. யார் தெரியுமா? இது திட்டமிட்டு ராமன் பேசல, இவனுக்கு நுட்பமாக சொன்னாலேயே புரிந்து கொள்ளக்கூடியவன். 1000 மறைப்பொருள் உணர்ந்த அறிவு அமைந்தவன், மறைப்பொருள் உணர்ந்தவன் என்பதால் மறைப்பொருளாக ராமன் தன்னை பற்றி சொல்லுகிறார். நான் காற்று மாதிரிப்பா, நான் காற்று மாதிரிப்பா. ஏன்? காற்றுக்கும் கடவுளுக்கும் தான் பஞ்சபூதங்களில் நெருக்கமான சம்பந்தங்கள் உண்டு. காற்றுக்கும் உருவம் கிடையாது, கடவுளுக்கும் உருவம் கிடையாது. காற்றை உணரத்தான் முடியும், கடவுளை உணரத்தான் முடியும். காற்று நேற்று இன்று நாளை என்கிற 3 காலங்களுக்கும் உரியது. கடவுள் நேற்று இன்று நாளை என்கிற 3 காலங்களிலும் நிலை பெற்றிருப்பது. காற்று நமக்கு உள்ளும் இருப்பது, வெளியேயும் இருப்பது. கடவுள் நமக்கு உள்ளும் இருக்கிறான், பிரபஞ்சம் முழுவதும் விரிவடைந்திருக்கிறான். நாம் இல்லாமல் காற்று உண்டு, காற்று இல்லாமல் நாம் இல்லை. நாம் இல்லாமல் பரம்பொருள் உண்டு, பரம்பொருள் இல்லாமல் நாம் இல்லை. அந்த காரணத்தினால் ராவணா புரிந்து கொள், எதிரே இருப்பது காற்று. திட்டம் போட்டு ராமன் பேசவில்லை,
எப்படியாவது பகைவனுக்கும் அருள் செய்கின்ற அந்த அன்பு உள்ளம் இருக்கிறதே, தன்னுடைய பரம்பொருள் தன்மையை வெளிப்படுத்தினாலாவது இவன் திருந்த மாட்டானா என்று பகைவனுக்கும் அருள் செய்கின்ற அந்த பெருங்கருணை உள்ளம் தன்னை அறியாமலேயே ஒரு பேர் உண்மையை இந்த உவமையின் மூலமாக உணர்த்துகிறது என்பதுதான் உரைபொருளாக சில விஷயங்களை கம்பன் வைக்கிறான். அதற்குள் மறைபொருளாக பல்வேறு விஷயங்களை வைக்கிறான். அதை தேடுகின்ற பொழுது கம்பனுடைய காப்பியம் நம்முடைய கற்பனையில் பெரிதும் பெரிதும் பெரிதுமாக விரிவடைந்து அத்தனை பேரையும் ஆனந்த கடலில் ஆழ்த்துகிறது. அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பளித்த ராஜபாளையம் கம்பன் கழகத்து பெருமக்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால்